ரட்சிப்பின் திட்டத்துல ரொம்ப கம்பீரமான ஒரு நிகழ்ச்சியை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் வந்து கிறிஸ்தவத்துக்கே ரொம்ப மதிபமான ஒரு சத்தியம். அநேக காரியங்களை குறித்து நம்ம ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்த விவரங்கள், அதனோட முக்கியத்துவம் வந்து நம்ம தெரியாம கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்றதுன்றது நடக்க முடியாத ஒரு காரியம். சென்ட்ரல் டு கிறிஸ்டியானிட்டி, சென்ட்ரலே இயேசு கிறிஸ்துடைய மரணம் தான். அதை நம்ம பார்க்கும்போது யோவானுடைய அதிகாரத்துல நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். போன வாரம் அந்த அதிசயத்துல அதிசயமான பிதா தன்னால கைவிடப்பட்ட ஒரு ஒரு பகுதியை நம்ம படித்தோம். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி. ஒரு பாட்டில் வர மாதிரி, How can it be that my God should die for me? எப்படி போய் கடவுள் கடவுளை கைவிட முடியும், எப்படி போய் கடவுள் போய் மனிதர்களுக்காக சாக முடியும், இது எப்படித்தான் நடக்கும் அப்படின்னா, இந்த பைபிளே என்ன மாதிரி ஒரு புக்குனா, கடவுளை நமக்கு வெளிப்படுத்துற புக். அதுதான் அதனோட நோக்கம். கடவுள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி கடவுள் இல்ல. காவி துணி போட்டு போனா நம்மளை போத்து அப்படியே ரொம்ப பிரியப்படுற கடவுள் இல்ல. பைபிள்ல எப்படி கடவுள் இருக்கோ அவருடைய கேரக்டர் என்னவோ அதை வெளிப்படுத்துது பைபிள். ஆரம்பத்திலிருந்தே பைபிள் எனக்கு என்ன வெளிப்படுத்துதுன்னா, கடவுள் வந்து ஒரு ஒரு பட்சிக்கிற பரிசுத்தம் உள்ளவரும் வளைக்க முடியாத நீதி உள்ளவருமா இருக்கிறார். அவருடைய குணாதிசயங்களாம் வெளிப்படுத்தும் போது ரொம்ப முக்கியமா மோசேவுடைய 5 புக்கு, அதுக்கப்புறம் ஒரு சரித்திரம், சங்கீதம், தீர்க்க தரிசனம், பழையற்பாடு முழுவதுமா நமக்கு என்ன வெளிப்படுத்துதுன்னா, ரெண்டு குணாதிசயங்கள் முக்கியமா வெளிப்படுத்துது. மற்ற குணாதிசயங்களா வெளிப்படுத்தினாலும் ரெண்டு முக்கியமானது. அவர் நம்மெல்லாம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பட்சிக்கிற பரிசுத்தம் உள்ளவர், கொஞ்சம் வளைக்க முடியாத நீதி உள்ளவர், ரொம்ப ரொம்ப நீதி உள்ளவர். நம்மெல்லாம் நீதினா என்னன்னு தெரியாது, பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாது, ஆனா அவர் அந்த மாதிரி இருக்கிறவருன்றதான் நமக்கு வெளிப்படுத்தும் போது, அது ரொம்ப உச்சகட்டத்துல ரொம்ப உன்னதமாக அந்த குணாதிசயம் எங்க பாக்குறோம்னா, சிலுவையில பாக்குறோம். அதைத்தான் வெளிப்படுத்துது. கடவுளுடைய கேரக்டர் என்ன, அவர் எப்பேற்பட்டவர்ன்றத ரொம்ப பெருசா நம்ம எங்க பார்க்க முடியும்னா, சிலுவையில தான் பார்க்க முடியும். ஏன்னா மனுஷர்களுடைய மொத்த செய்யக்கூட அவங்களால என்ன செய்ய முடியுமோ, அது அவங்களுடைய அவமானம், கேவலம், கொடுமை எல்லாத்தையும் மொத்தமா தன்னுடைய தேவ குமாரன் மேல, தன்னுடைய குமாரன் மேல போட்ட பிறகு அவனால இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது. வாரினால அடிச்சு அவரை துப்பி அவமானப்படுத்தி, அவரை எவ்வளவு கொடுமை அவங்க செஞ்சு, அவர் ஆணியில அடிச்சு, ஆணியில அடிச்சும் விடாம இன்னும் கூட அவமானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மனுஷங்க செய்யக்கூடிய மோசம் இதுதான். இதை விட வேற பெருசா அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. இவ்வளவுதான் மனுஷங்க செய்ய முடியும்ன்ற ஒரு நிலைமை முடிஞ்ச பிறகு பிதா வந்து, ஆல் ரைட், மனுஷங்களே நீங்க செய்யக்கூடாத கொடுமைய முடிச்சிட்டீங்களா, வேற ஏதாவது இருக்கா, முடிச்சிட்டீங்களான்னு அவர் சொல்லி முடிச்சிட்டு, இப்போ நான் களத்துல இறங்க போறேன். ஒரு கடவுள் என்ன மோசமா செய்ய முடியுமோ, ஒரு கடவுள் மேக்சிமம் மோசம் என்ன செய்ய முடியும், அது என் குமாரனுக்கு நான் செய்ய போறேன். அதெல்லாம் அவனால பார்க்க கூட முடியாது. அதனால நான் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண போறேன், லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி தன்னுடைய குமாரனுக்கு கோடானி கோடி நரகாதி நரகங்களை அந்த அந்த கடல்ல அவரை போட்டு குவித்து 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 3 மணி நேரம் அந்த நரக வேதனையை அந்த குமாரனுக்கு பிதா கொடுத்தார். அந்த வேதனையை அவர் செஞ்ச மனுஷருக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும், அதுக்கு மேல கடவுள் வேர்ஸ்டா என்ன செய்ய முடியும், அத அந்த குமாரனுக்கு அவர் செய்யறதா நம்ம பாக்குறோம். கொடுமையான காரியத்தை அதுல அதுல என்ன செய்யறாருன்னா, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி உள்ளவர்ன்றத நம்ம காமிக்கிறார். அந்த அளவுக்கு அந்த அந்த நரக வேதனையில மகனை போட்டு குவித்து குவித்து இருக்கும் போது அவர்னால அந்த பிரஷரை தாங்க முடியாம ஒரு பாலம், ஒரு டேம் இல்லைங்களா, அதை வெடிச்சிட்டு வெளியே தண்ணி எப்படி வரும், அந்த மாதிரி தான் வரக்கூடிய ஒரு சத்தம் வந்து, எலோஹி எலோஹி லாமா சபக்தனி, தாங்க முடியாம உடைச்சுக்கிட்டு அந்த பிரஷர்ல உடைச்சுக்கிட்டு வர்றதுதான் அந்த சத்தம். அந்த அளவுக்கு தன்னுடைய குமாரனை அவர் வேதனை கொடுக்க வச்சா, வேதனை கொடுத்ததை நம்ம பாக்குறோம். ஏன் என் கடவுள் அன்பானவர் இல்லையா, ஏன் வேதனை கொடுக்கிறாரு? அந்த சூரியன் வந்து அந்த மனுஷங்க செய்யற கொடுமையெல்லாம் பார்க்கும்போது அந்த சூரியன் இருளாவல இல்லாச்சுங்களா, இல்ல இருந்துச்சு, ஆனா அப்ப கூட அவர் கத்தல, இந்த மாதிரி அவர் கத்தல. ஆனா வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன் வந்து சொல்லி முடியாத, அதுக்கு வார்த்தையே இல்ல, நம்ம சொல்ல போனா கொடானி கொடி நரகங்கன்னு சொல்லலாம். அத வந்து தன்னுடைய குமாரன் மேல ஊத்தும் போது வந்து அது வந்து மனுஷருங்க செஞ்சதுக்கு கடவுள் செஞ்சதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா மனுஷருங்க செஞ்சது வந்து இயேசுக்கு ஒரு தயவுன்னு ஒருத்தர் சொன்னார். புரியுதுங்களா? மனுஷருங்க செஞ்சதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, கடவுள் செஞ்சதுக்கு முன்னாடி வச்சு பார்த்தோம்னா இட்ஸ் எ கைண்ட்னஸ். அவ்வளோ பெரிய பயங்கரத்தை கடவுள் இயேசுக்கு செய்ததா பார்க்கிறோம். அவர் அதுக்கு தான் அந்த மாதிரி அவர் கத்துனார். 3 மணி நேரம் அந்த பரலோக நீதி மன்றத்தில் தேவன் ஒரு நீதிபதியா உட்கார்ந்து நம்மளுடைய பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனையெல்லாம் அந்த குமாரன் மேல கொடுத்து அவருடைய பரிசுத்தமான நீதியை நம்மேல் சுமத்தினார். அது அந்த 3 மணி நேரத்துல தான் நடந்துச்சு. அவர் குமாரன் அது வந்து ஜீரணிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. ஏங்க அவருடைய குமாரனுக்கு கஷ்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி இருக்க முடியாது? யோசிச்சு பாருங்களேன். ஏன் இயேசுக்கு வை கான் காட் ரெடியூஸ் சம் பனிஷ்மெண்ட் ஃபார் ஜீசஸ்? ஏன் அந்த அளவுக்கு தாங்க முடியாம கத்துற அளவுக்கு அவர் கொடுமைப்படுத்தணும்? தன்னுடைய நேச குமாரன், நேசிக்கிற குமாரன் இல்லையா? நித்தியமா தன்னையும் குமாரனையும் பிரிக்க முடியாத குமாரனுக்கு ஒரு தண்டனை கம்மி பண்ணிருக்க முடியாது? ஒரு கஷ்டத்தை கம்மி பண்ணிருக்க முடியாது? ஏன் பண்ணல கடவுள்? யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அதுக்கு என்ன பதில் கொடுக்க முடியும்? ஏன் வை டிட் ஹீ ஸ்பேர் ஹிஸ் சன்? அதை யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி ஒரு சிந்தனை! ஒருவேளை அவருடைய குமாரனுக்கு ஏதாவது தண்டனை கம்மி பண்ணியிருந்தாருனா, என் குமாரனாச்சேன்னு பாவோன்னு விட்டுருந்தாருனா, நம்ம முந்தானத்து சொன்ன பொய்யுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்காம போய் விட்டுருந்தாருனா, நம்ம நரகத்துக்கு தான் போயிருக்கோம். நம்முடைய ஒரு பாவமும் விடாம அவர் தண்டனை அனுபவிச்சாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம செஞ்ச பாவங்களும் சரி, செய்ய போற பாவங்களும் சரி, அது எல்லாத்துக்கும் அந்த தண்டனை அவருக்கு வந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா ஒரு பாவம் போதும் நம்மளை நரகத்துக்கு கூட்டு போறது. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தம் உள்ள கடவுள் அவர். புரியுதுங்களா? அவர் ஒரு பாவத்துக்கு தண்டனை கொடுக்காம விட்டுருந்தாருன்னா அந்த தண்டனை யார் மேல வந்திருக்கோம்? நம்ம மேலதான் வந்திருக்கோம். அதுக்காகத்தான் ஹி டிட் நாட் ஸ்பேர் ஹிஸ் சன். அவர் குமாரன் என்றும் பாராமல், குமாரனு கூட பார்க்காம அந்த அடி அடிச்சாரு. ஏன் நம்ம போய் கடவுளுடைய பார்வையில, இன்னைக்கு பரிசுத்த தேவன் நீதி உள்ள தேவனுடைய பார்வையில ஒரு கிராம குற்றம் கூட இல்லாதபடிக்கு, நீதிமான்களா நிற்கும்படிக்கு அவருக்கு எல்லா தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு கிராம கூட, ஒரு சின்ன குறைவு கூட, ஒரு குற்றம் கூட நம்மால பார்க்காதபடிக்கு, ஏன் நான் செய்யற பாவம், செஞ்ச பாவம் எல்லாமே அந்த தேசு மேல சுமத்தப்பட்டுச்சு. அதனால தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கும் போது எப்படி நிக்கிறோம்னு பவுல் சொல்றாருன்னா, நாம் நீதிமான்களா நிக்கிறோம். அந்த பரிசுத்த தேவன் நம்மளை பார்க்கும் போது ஒரு துளி பாவமும் குற்றமும் நம்மள பார்க்க முடியறது இல்லை. ஏன்? அதெல்லாம் தன் குமாரன் ஏற்றுக்கொண்டதுனால. அதனாலதான் இட் இட் நாட் ஸ்பேர் சன். அதை நினைச்சு இயேசு மேல சொல்லி முடியாத நன்றி, சொல்லி முடியாத ஒரு ஒரு அன்பு. அவர் பாதத்துல விழுந்து நான் அடிமை சாமி உமக்குன்ற அளவுக்கு மனசு ஏவுது. அது அதை பார்க்கும்போது அதை சிந்திச்சு பாருங்களேன். ஏன் கொஞ்சம் கூட தன்னுடைய குமாரன் அந்த அளவுக்கு கத்த விடணும்ன்றது இதுதாங்க. அவர் ஒரு ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், அவர் ஒரு நீதி உள்ள தேவன், அட்ஜஸ்ட் பண்ற தேவன் இல்ல. அதைத்தான் அந்த சிலுவையில காட்டுறாரு. அந்த சிலுவை வந்து அவர் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன் மாத்திரம் இல்லாம, அவர் நம்மனால ஒரு எல்லையற்ற, நம்மனால சிந்திக்க முடியாத, ஆச்சரியப்படக்கூடிய அன்புள்ள தேவன் கூட. அதுவும் அந்த சிலுவை தான் நமக்கு காமிக்குது. யோசிச்சு பாருங்க, கடவுள் கடவுளா இருந்தாருன்னா, இவர் தான் கடவுள்னா, அந்த சராசரத்தை ஆளுகிறவர், இறையாண்மை உள்ளவர், தன்னியல்பு உள்ளவர், யார் மேலேயும் அவர் சார்ந்து இருக்கிறது இல்ல, நம்ம எல்லாரும் அவர் மேலதான் சார்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கடவுளா அவர் இருந்தாருன்னா, ஏங்க அவரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கதி இல்லாம வந்துடணும்? அவருக்கே வேற வலி இல்லாம தன்னுடைய குமாரனுக்கு இந்த அளவுக்கு வலி கொடுக்கற அளவுக்கு ஏன் அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள அவர் மாட்டிக்கணும்? ஏன் அவ்வளவு பெரியவரா இருந்தாருன்னா ஏன் அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் மாட்டிக்கணும்? தன்னுடைய நீதி இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, அந்த நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் பாவிகளை தண்டிச்சுட்டு போயிட்டு இருக்கலாமே, அவங்கதான் பாவம் செஞ்சாங்க, இவரையும் போய் மாட்டிக்கணும் அங்க? இவரையும் அவன் குமாரன் அந்த அளவுக்கு கதற விடுற அளவுக்கு தன் சூழ்நிலையை மாத்திக்கணும்? ஏன்? அதுக்கு பதிலே இல்ல தெரியுமா? மனுஷருங்க யாருமே அதுக்கு பதில் கொடுக்க முடியாது தெரியுமா? அதுக்கு ஒரே பதில் தான் வேதம் தான் கொடுக்குது. என்ன தெரியுங்களா? நம்மனால யோசிக்க முடியாத, எல்லையற்ற, ஆச்சரியப்படுற அளவுக்கு அன்புள்ளவர். அதனால தான் வேதம் ரோமர்ல நமக்கு என்ன 6:5-6 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். கடவுள் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாருன்றத வந்து எங்க பார்க்க முடியும்? சிலுவையில தாங்க பார்க்க முடியும். எந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சிருந்தாருனா, எந்த அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அன்புள்ளவரா அவர் இருந்திருந்தார்னா, தன்னுடைய குமாரன் என்றும் பாராம எனக்காக நான் செஞ்ச பாவங்களுக்காக அவரை வாதிக்கிறாரே, கொடுமைப்படுத்துறாரேன்றத எங்க பார்க்க, சிலுவையில பார்க்க முடியும். ஏன்பா அப்படி பண்றேன்னா, உன்னை அவ்வளவு நான் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ சோ மச். அது நம்மளாக யோசிக்க கூட முடியறது இல்லை. ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட, புத்திக்கு அப்பாற்பட்ட அன்பு அது, லவ், கடவுளுடைய அன்பு. ஒருத்தர் சொன்னாரு, இந்த உலகத்துல இருக்கிற தண்ணி, கடல், சமுதிரங்கள்லாம் ஒருவேளை இங்கா மாறிடுச்சுன்னா, பெண்ல எழுதுறோம் இல்லைங்களா, இங்கா மாறிடுச்சுன்னா, அந்த இங்கெல்லாம் பயன்படுத்தியும் கடவுள் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எழுத முடியாதுன்னாரு. அந்த அளவுக்கு கடவுள் நேசிக்கிறத சிலுவையில நம்ம பார்க்கணும். God so loved the world that he gave his only begotten, தன் குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தார். என்ன வாத சிலுவை, அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் காமிச்சாலும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அன்புள்ளவர் அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா அவர் அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய அன்பை நமக்கு விளங்கப்படுத்துகிறார். சரி, மீண்டுமாக இந்த நாளில் நம்ம கொல்கத்தா மலைக்கு போய் அடுத்ததாக நடக்கிற நிகழ்ச்சிகளை நம்ம பார்ப்போம். பார்த்து அதுல கத்துக்குவோம். ஒரு அந்தகாரம் முடிந்தது. அந்த இயேசுடைய அந்த கூக்குரலை நம்ம கேட்டோம். அதனோட ஒரு ஒரு துளிதான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. அதனோட ஆழம் எந்த மனுஷனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனோட முனைகளை தான் நம்ம ஓரளவுக்கு தியானிச்சு பார்க்கறோமே தவிர, அது ஆழமான காரியம். கடவுள் போய் கடவுளை கை விடுறதுன்றது மார்ட்டின் லூத்தர் என்ன செஞ்சாருன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். அதை கடந்து நம்ம என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்கும்போது, மூணு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த அந்தகாரத்துக்கும் இந்த ஒரு கூக்குரலுக்கும் உலகம் கொடுக்கிற பதில் என்ன? வாட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ரியாக்ஷன்? உலகம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அதை நம்ம பார்க்க போறோம். முதலாவது, இது நடக்குது இல்லையா, நடக்க முடியாத ஒரு காரியம், அவர் கத்துறாரு, அதை கேட்டு உலகம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவதாக, ஒரு வெற்றியின் கோஷத்தை நம்ம கேட்க போறோம். மூன்றாவதாக, இயேசு தன்னுடைய ஆவியை பிதா கிட்ட ஒப்பு வைக்கிறது. மூணு காரியத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது, மார்க் 15:35 இந்த உலகத்தினுடைய ரியாக்ஷன், இப்ப நடந்த காரியத்துக்காக உலகம் என்ன பதில் கொடுக்கிறது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். 34 இருந்தே பார்த்தோம்னா, நீங்க படிங்க 34:35.
9 இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள்.
இயேசு திருப்பி, அந்த 3 மணி நேரம் ஆகி அந்த சூரியன் வர ஆரம்பிக்குது, வந்து ஃபுல்லு வெளிச்சம் வந்துருச்சு. அந்த உடனே அவர் கத்துறாரு. அவர் கத்துன பிறகு அங்க பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தவங்க அந்த சத்தத்தை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் அப்படின்றாங்க. சத்தத்தை கேட்டு அந்த இருளை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் அப்படின்றாங்க. இது வந்து யாரா இருக்க முடியும்? முதலாவது பார்க்கணும், இது ஒரு ரோமனா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ரோமன்ஸ்க்கு வந்து எபிரேய பாஷை தெரியாது. அவர் என்ன கூப்பிட்டாருன்னு இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ரெண்டாவது வந்து, எலியா யாருன்னே ரோமன்ஸ்க்கு தெரியவே முடியாது. அப்படின்னா யாரு தான் இருக்க முடியும்? ஒரு யூதனா தான் இருக்க முடியும் இல்லைங்களா. இட் மஸ்ட் பி எ ஜூ. ஒரு யூதனா தான் இருந்து, அந்த யூதனா இருந்து அவருங்க வந்து பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு யூதனுக்கு தான் மேசியாக்கும் எலியாக்கும் உள்ள சம்பந்தம் தெரிய முடியும். ஏன்னா மல்கியா புத்தகத்துல என்ன போட்டிருக்குன்னா, மேசியா வரும்போது எலியா வருவாருன்னு போட்டிருக்கு. இயேசு கூட என்ன சொன்னாருன்னா, அந்த யூதர்கள்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க எலியா வருத. இயேசு கூட எலியா வரப்போறாரு, அந்த எதிர்பார்ப்பு ஒரு விதத்துல சரிதான், ஆனா அது யோவான் ஸ்தானால நடந்து விட்டுருச்சு. ஏன்னா எலியாவுடைய ஆவியில தான் அவர் வந்திருக்காரு, அதுதான் அங்க போட்டிருக்கே தவிர எலியா திருப்பி வரப்போறது இல்லைன்னு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, யூத மனுஷ சிந்தனை, மனுஷ போதனை, பாரம்பரியம் இருக்கு இல்லைங்களா. இப்ப பாரம்பரியத்துல எவ்வளவு செய்யறாங்க, பைபிள்ல இல்லாதத. அந்த மாதிரி யூதருங்க ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன, எலியா வரப்போறாரு, எப்படி வரப்போறாரு தெரியுமா, அப்படியே அவருடைய அந்த ஒரு போகும்போது வந்து ஒரு சேரியட் ஆஃப் ஃபயர், ஒரு ஒரு நெருப்பு பிடிச்ச நெருப்பு அக்கினி நிறைந்த அந்த ரதம் ரதத்துல தான் அவர் ஏறி போனார் பரலோகத்துக்கு. அப்படியே அவர் திரும்பி வரப்போறாரு. வரும்போது அவர் பெரிய அதிசயங்களை செய்வார். ஏன்னா எலியா வந்து இஸ் அ மேன் ஆஃப் மிரக்கல்ஸ். செத்தவங்கள உயிரோடு எடுத்தாரு, வானத்துல இருந்து நெருப்பை கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட மனிதன் அவரு வரப்போறாருன்னா அவர் பெரிய அதெல்லாம் வந்து செய்ய போறாருன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. பைபிளுக்கு சம்பந்தமானது இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த இருள் முடிந்த பிறகு அவங்க அந்த இருள் வர்றதுக்கு முன்பதாக என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, இயேசுவை பார்த்து கேலி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. இவர் மாக்கிங்கர். மத்தேயு என்ன சொல்றாருன்னா, எப்படி கேலி பண்ணாருன்னா, பார் இவன் தேவனை நம்பினான், ஆனா தேவன் இவனை விடுவிக்கிட்டோம். தேவனை நம்பி இருந்தாரு, கடவுளை இவரை காப்பாத்துட்டோம், ஆனா கடவுளும் இவரை காப்பாத்தல பாத்தியா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணாங்கன்னா, பார் கடவுளும் இவரை காப்பாத்தல, ஒருவேளை தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். நெக்ஸ்ட் மார்க்ல தான் பாக்குறோம், கடவுளே அவனை காப்பாத்தல, இப்ப என்ன பண்ணணும், அவன் மத்தவங்களே ரட்சித்தான், இப்ப தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும், இறங்கி வா இறங்கி வான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்லிட்டு இருக்கும் போது தான் பயங்கரமான இருள் வந்துச்சு. அங்க இருள் வந்தவன அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாம் அதிர்ந்து போய் பயங்கரமா ஷாக் ஆயிருந்திருப்பாங்க இல்லைங்களா. பயங்கர அப்படியே சப்பானிங்க மாதிரி நின்று ஆணு வாய் திறந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ நடக்க போகுதுன்ற ஒரு ஷாக் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஏற்பட்ட பிறகுதான் அந்த இருள் மூணு மணி நேரம் முடிந்து இயேசு கத்துறாரு. கத்துன பிறகு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதெல்லாம் முடிஞ்சிட்டு அந்த இருள் வந்து இயேசு கத்துறத பார்த்துட்டு வந்து இவங்க இருள்லாம் போயிருச்சேன்னு இயேசுவை பாக்குறாங்க. இன்னும் தொங்கிட்டு தான் இருக்காரு. ஏதோ ஒன்னு நடந்திருக்கும், ஏதோ ஒரு நடக்க போதே, இது வரைக்கும் நடக்காத ஒரு காரியம் இருள், அவர் கத்துறாரு. அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நார்மலுக்கு வந்த பிறகு இயேசுவை பாக்குறாங்க, இன்னும் தொங்கிட்டு தான் இருக்காரு, எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க தெரியுங்களா, அவங்க செஞ்சுகிட்டு இருந்த கேலிய திருப்பி கண்டினியூ பண்றாங்க. என்ன சொல்றது, இந்த மக்களை இவ்வளவு நேரம் செஞ்சுட்டு இருந்தாங்க, இது வரைக்கும் என்ன செஞ்சு முடிச்சாங்க, கடைசி ஸ்டெப் முடியல. கடவுளை அவனை காப்பாத்துல காப்பாத்தாம போனாரு, தன்னைத்தானே அவன் காப்பாத்திக்கணும்ன்றோம், அதுவும் காப்பாத்து போன. ஒருவேளை பாப்போம், எலியா வந்து இவனை காப்பாத்துறாரு. ஒருவேளை எலியா வந்து அது கேலிங்க, பயங்கர கொடுமையான கேலி பண்றாங்க தேவகுமாரனை, திருப்பியும் கொடுமையா கேலி பண்றாங்க எலியா. அந்த வசனத்தை படிங்க, 35-36 படிங்க.
அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காலானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொருங்கள்
எலியா ஒருவேளை காப்பாத்துவானோ. ஏன்னா அவர் சொன்ன எலோஹி அப்படின்ற வார்த்தை ஆரம்ப வார்த்தைய வந்து அந்த வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி கேலி பண்ணுவோம். புரியுதுங்களா, அவங்களுக்கு தெரியும் எலோஹினா என்னன்னு. அந்த எலியாவுடைய ப்ரொனவுன்சேஷன் நல்லா தெரியும். அது மாத்திரம் இல்லாம அவர் என்ன மெதுவாவா சொன்னாரு, மிகுந்த சத்தத்தோடு சொன்னது அவங்களுக்கு கேட்காமையா இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, நம்ம சொல்ல சில பேர் சொல்ற வார்த்தையை பிடிச்சி கேலி பண்றது இல்ல நம்மள. அந்த மாதிரி அவர் வார்த்தையை வச்சுக்கிட்டு, ஓஹோ எலியா வரப்போறாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஆஹா எலியா வரப்போறாருன்னு அவரை போச்சு திருப்பியும் கேலி பண்றாங்க. இந்த மக்களை பத்தி நம்ம என்ன சொல்றது, தேவகுமாரன் நரகங்களை அனுபவித்து அந்த கஷ்டப்பட்டு கத்துறாரு, அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அவரை திருப்பியும் கேலியா அதை மாத்தி அவர் முகத்திலேயே தூக்கி எறிகிற மக்கள், இதை நம்ம பாக்குறோம். என்ன தெரியுங்களா, இது காமிக்குது நமக்கு மனுஷனுடைய இருதயத்தின் கொடுமையை. நமக்கு காமிக்குது நம்மளுடைய இருதயத்தின் நிலை எவ்வளவு பயங்கரமான நிலையில மனுஷன் இருக்கான்றத நமக்கு காமிக்குதுங்க. பாருங்களேன் என்ன குருட்டாட்டம், எவ்வளவு அக்கறை இல்லாத, இயேசுடைய தியாகத்துக்கு எவ்வளவு கூட கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத இருதயம் உள்ள மனிதன்ங்க நம்ம. கடவுள் வந்து அங்க செத்து இருக்கிறாரு, அதை குறித்து ஒரு அக்கறையும் இல்லாம அதை வச்சுட்டு கேலி பண்ணதுன்னா என்ன ஒரு ஜாதி நம்ம. நம்முடைய இருதயத்தை இது காமிக்குதுங்க. கடவுளுடைய மாற்றுகிற கிருபை நமக்கு இல்லாவிட்டா மனுஷனுடைய இருதயத்தின் நிலைமை இதுதான். நீங்க பார்க்கணும், கடவுள் காண்டி அவர் கிருபை கொடுத்து நம்மளை மாத்தலன்னா நம்ம எல்லோருடைய கதி தான் இதுதாங்க. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை கடவுளுடைய காரியத்தை குறித்து. இப்படித்தான் நம்ம இருந்தோம். ஏன்னா 9-12 வரைக்கும் கேலி பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையிலேயே நடக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஏன் சரித்திரத்திலேயே இது வரைக்கும் நடக்க முடியாத 3 மணி நேரம் இருள் இது வரைக்கும் எங்கேயுமே நடந்ததுலயே அது ஒண்ணு நடக்குது. அது கடவுள் வந்து அங்க பேசுறாரு, அங்க ஒரு மிகப்பெரிய காரியம் நடக்குது. அந்த ஒரு இருளை பார்த்துட்டு ஒரு சப்பானிங்க மாதிரி குருடருங்க மாதிரி நின்னாங்களே மூணு மணி நேரம் அப்படி ஆச்சரியப்பட்டு நின்னுட்டு கடை அப்புறம் கத்துன உடனே எல்லாம் நார்மலா வந்துருச்சுன்னு பார்த்துட்டு அவங்க திருப்பியும் அவங்க செஞ்ச காரியத்தை தொடர்ந்து செய்யற மனிதர்களை நம்ம பார்க்கணும். எல்லாம் நார்மலா இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பியும் அவங்க செஞ்ச காரியத்தை திருப்பி அந்த ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கிற தேவ குமாரனை பார்த்து அவமானப்படுத்துற ஒரு காரியத்தை மூணு மணி நேரம் கடவுளுடைய ஒரு ஸ்பெஷல் அன்யூஷுவல் இன்டர்வென்ஷன், ஒரு அசாதாரணமான ஒரு பிரவேசிப்பு. கடவுள் வந்து அங்க ஒரு காரியத்தை அவர் செய்யறாரு, பேசிக்கிட்டு இருக்கார், ஒரு காரியம் உலகம் முழுவதும் சொல்றாரு. ஆனா அது அது முடிந்து கொஞ்ச நிமிஷத்திலேயே அவங்க என்ன பண்றாங்க, திருப்பி அவங்க பாவ காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா, நீங்களும் நானும் தாங்க. அது நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து அசாதாரணமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு அஞ்சு பசங்க நல்லா குடிச்சிட்டு போய் நைட்டு வண்டி ஓட்டிட்டு போய் பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அஞ்சு பேரும் நசுங்கி செத்துட்டாங்க. அந்த ஸ்கூலே பெரிய ஷாக், ஐயோ இப்படி ஆயிருச்சேன்னு எல்லாருக்கும் ஒரே பெரிய ஷாக். ஷாக்கா என்ன ஆகுது, ஒரு வாரம் எல்லாரும் ஷாக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதே பார்க்கு திருப்பி அதே மாதிரி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா. ஒரு பெரிய சுனாமி வருது, பூகம்பம் வருது பெருசா, அதெல்லாம் பார்த்து கடவுள் சொல்றாரு ஏதோ எச்சரிக்கிறாரு, அதெல்லாம் பார்த்து ஒரே பயம், டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரே பயம், ஐயோ ஏதோ நடக்குதேன்ற ஒரே பயம், அதெல்லாம் ஆச்சு ஷாக்கா உட்காந்துகிட்டு இருக்கிறது. ஆனா ஒரு வாரத்துல அதெல்லாம் முடிஞ்சு திருப்பி நார்மலா எல்லாம் நடக்கும் போது திருப்பி பழைய பாவத்துக்கே போக வேண்டியது, பழைய குருடி கதவு திருடின்னு திருப்பி பழைய வழிக்கே போக வேண்டியது. மனுஷனுடைய பயங்கரமான இருதயம் இதுதான், நம்மளுடைய நிலைமை இதுதான். கடவுளுடைய கிருபை காண்டி இல்லாவிட்டா அவர் என்ன செஞ்சாலும் திருந்தாத ஒரு ஜாதி. நம்ம வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம் அசாதாரணமான நிகழ்ச்சிகள். யோசிச்சு பாருங்க, சில நேரத்துல ஒரு ஆக்சிடென்டா இருக்கலாம், ஒரு செர்மனா கூட இருக்கலாம், ஏன் ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம், கடவுள் அசாதாரணமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து நம்மளை அசைக்கிறாரு, அசைக்கிற மாதிரி செஞ்சு வைக்கிறாரு. அதை நம்மளை சீரியஸா யோசிக்க வைக்குது, ஐயோ நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோமே, எவ்வளவு பாவத்துல இருக்குமே, நம்ம மாறணுமே அப்படின்னு ரொம்ப நித்தியத்தை குறித்து காரியத்தை குறித்து யோசிக்க வைக்குது சீரியஸா. ஆனா அவருடைய பராமரிப்புல அவர் என்ன செய்யறாரு, அந்த காரியத்தை முடிச்சு திருப்பி நார்மல் காரியத்தை கொண்டு வரும்போது திருப்பி அதே பாவத்துக்கு தான் போறது, திருப்பி அதே காரியத்தை அதே ஆவிக்குரிய காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட அக்கறை இல்ல, திருப்பி சுயநலமான வாழ்க்கை, திருப்பி சுயநலமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு அப்படியேதான். ஒரு மாற்றமும் அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தினது இல்ல, அப்படித்தான் நம்ம வாழ்றோம். கடவுளுடைய கிருபை இல்லாம மனுஷர்களுடைய நிலைமை அதாங்க, மனுஷனை நரகத்துல தூக்கி போட்டாலும் அவன் திருந்த முடியாதுங்க. அதை விட்டு வெளியே விட்டானா திருப்பி அப்படியேதான் இருப்பான், அவன் திருந்தவே மாட்டான். கடவுளுடைய கிருபை இருந்தாதாங்க ஒரு இதயத்துல மாற்றம் ஏற்படும். எந்த மூணு மணி நேரம் இருள் அமைச்சாலும் திருந்தாத மக்கள்லாம் பாருங்க, நம்ம வாழ்க்கையெல்லாம் பாக்குறதுல நமக்கு நடக்கிறது, நம்ம கடவுளுடைய கிருபை எவ்வளவு கெஞ்சணும். சிலுவையில தெய்வம் எவ்வளவு பெருசுன்னு காமிக்கும் போது மனுஷன் எவ்வளவு மோசம்னு நம்ம பாக்கிறோம், இந்த காட்சி நம்ம பாக்குறோம். சரி, அடுத்தபடியா பார்ப்போம் உலகம் இதாங்க கடவுள் அந்த பெரிய நிகழ்ச்சிக்கு உலகம் கொடுத்த பதில். திருப்பியும் கேலி, திருப்பி அவங்க பாவத்துலதான் நடந்து முடிஞ்சிருச்சு. தெய்வம் உலகத்துக்கு இறங்கி வந்து நரகங்களை சுமந்து நமக்காக செய்து முடித்த பிறகு மனுஷங்க தொடர்ந்து அவங்க பாவத்திலேயே போறத நம்ம பார்க்கிறோம், திருந்தாத மக்கள். அதுக்குதான் நமக்கு என்ன தேவை, நம்மள மாற்றுகிற தேவனுடைய கிருபை தேவை. அது இல்லைன்னா திருந்த முடியாது, கஷ்டத்தெல்லாம் திருத்த முடியாது, புரியுதுங்களா. நரகத்துல போட்டாலும் திருந்தாது, அந்த அளவுக்கு பாவத்துல இறங்கி இருக்கிறோம். கடவுளுடைய கிருபை தான் நமக்கு தேவை. சரி, அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம் ரெண்டாவது அந்த வெற்றியின் கோஷம். அது எங்க இருக்கு, 36வது வசனத்தை நீங்க பார்த்து படிக்கலாம்.
ஒருவன் ஓடி கடற்காலானை காடிலே தோய்த்து அதை ஒரு தோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கள் எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான்.
அந்த நேரத்துல அது முடிந்த பிறகு ஒருத்தன் வந்து ஒரு ஒரு அந்த காடியை தோய்த்து வெனிகர்னுவாங்க, அதை தோய்த்து வந்து எடுத்துட்டு போய் கொடுக்க போறான் அவர் குடிக்கிறதுக்கு. ஏன் இவன் இதை செஞ்சான், ஏன் இதை செஞ்சான்றது யோவான் நமக்கு பதில் கொடுக்கிறார். யோவான் பக்கம் நீங்க திருப்பிக்கிட்டீங்கன்னா யோவான் 19வது அதிகாரம். இவன் ஏன் போய் திடீர்னு இதை போய் குடிக்க கொடுக்கணும், யோவான் 19:28 வசனம்.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிலிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள்.
ஏன் இவன் போய் கொடுக்கறானா, அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவாதி தேவன், யோசிச்சு பாருங்க என்ன ஒரு காட்சி, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ண தேவன் அவர் போய் தொண்டையெல்லாம் காஞ்சி வாயெல்லாம் காஞ்சி தாகமா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சத்ருங்களை பார்த்து அவர் சொல்றார். அந்த காட்சி எப்படி இருக்கும், அவர் தாகமா இருக்கிறேன் அப்படின்றாரு. அவருடைய உடம்பு நிலைய நீங்க யோசிச்சு பார்க்கணுங்க, என்ன மாதிரி இருந்திருக்கோன்னு. ஏன்னா அவர் கடைசியா சாப்பிட்டது எப்ப தெரியுமா, தண்ணி குடிச்சது எப்ப தெரியுமா, 13வது அதிகாரத்துல பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க இல்லைங்களா, சீசருங்க கூட இந்த திராட்சை ரசத்தை உங்க கூட குடிக்கிறேன், இதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்துல தான் நான் குடிக்க போறேன் உங்க கூட என்ன. அதுதான் அவர் கடைசியா சாப்பிட்டது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, கெத்செமனே தோட்டத்துல கொஞ்சம் வேர்த்து கொட்டினா என்ன ஆகும், நமக்கு தண்ணி தாங்க எடுக்காதா, அவருக்கு அந்த மாதிரியா வேர்த்து கொட்டுச்சு, ரத்த வேர்வு எடுத்துச்சே கெத்செமனே தோட்டத்துல. எந்த அளவுக்கு பாடி டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும், தண்ணி இல்லாம போயிருக்கும். அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி புடிச்சிட்டு வந்து சனித்திரியன் சங்கத்துல அடி அடின்னு அடிச்சு திருப்பியும் நைட் எல்லாம் காக்க வச்சு காலையில பிலாத்துக்கிட்ட கூட்டு போய் பிலாத்துக்கிட்ட இருந்து ஏரோதுகிட்ட இருந்து பிலாத்துக்கிட்ட திருப்பி கூட்டு வந்து அந்த பிலாத்துக்கிட்ட வார்னால போட்டு அடிச்சாங்களே, தண்ணி தாகம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும், ஒண்ணுமே அவர் வாய்க்குள்ள போனதில்லை அது வரைக்கும். வார்னால போட்டு அடிச்சுட்டு சிலுவையா அவர் மேல வச்சு நடக்க வச்சு கூட்டு போனாங்க, ரத்தம்லாம் சொட்டுது, பாடியில ஃப்ளூட் எல்லாம் இறங்கி போச்சுன்னா என்னங்க அவன் உள்ளுக்குள்ள பாடி செல்ஸ் எல்லாம், யோசிச்சு பாருங்க போயிடுச்சு, தண்ணியே இல்லாத மாதிரி ஒரு ஒரு கொடுமையான ஒரு உச்சகட்ட தீவிரமான ஒரு தாகம். அது தாகமா இருக்கிறேன் நம்ம சொல்ற மாதிரி இல்ல, அவருடைய உடம்பு நிலை நினைச்சு பாருங்க, எல்லாமே காஞ்சி போய் கொஞ்சம் டிராப் இருக்கிற மாதிரி, ஒரு டிராப் கூட இல்ல, தாகமா இருக்கிறேன் பயங்கரமா சொன்ன ஒரு வார்த்தை. 6 மணி நேரம் சிலுவையில முடிஞ்ச பிறகு, 3 மணி நேரம் சொல்ல முடியாத கொடுமை அனுபவித்த பிறகு, அந்த 3 மணி நேரம் எந்த அளவுக்கு தீவிரமா அவருடைய உடம்ப பாதிச்சிருக்கிறேன்றத அந்த தாகமா இருக்கிறேன்ற வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துது. எந்த அளவுக்கு அவர்னால சமாளிக்க முடியும்னு அவர் சொல்லி இருப்பாரா, நிச்சயமா கேட்டிருக்க. சத்ருவங்கிட்ட போய் தாகமா இருக்கிறேன் சொல்லணும். ஏன்னா அவரால் முடியாத ஒரு ஒரு எல்லைக்கு வந்ததுனால தான், இதுக்கு மேல அந்த என் நாக்கு மேல போய் ஒட்டிக்குச்சுன்னு சங்கீதத்தில் போட்டிருக்கு. இனிமேல் நாக்கு அசைக்க முடியாம ஆயிரும் தெரியுங்களா, சில டைம்ல பேசிக்கிட்டே இருந்தா அப்படியே நாக்கு போய் ஒட்டிக்கும், அது போய் தண்ணி குடிச்சா தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அந்த மாதிரி அவருக்கு என்ன மாதிரி நாக்கு போய் ஒட்டிக்கிட்டு தாகமா இருக்கு. இப்பதான் வெகுந்த சத்தத்தோடு கத்துனார், கத்திட்டு அவர் சொல்ற வார்த்தை என்ன, தாகமா இருக்கிறேன் அப்படின்னு தீவிரமா சொல்றாரு. யோவான் நமக்கு என்ன காட்டுறாருனா, யோவானுடைய அதிசயம் அதாங்க, அவருடைய பாடுகள் எவ்வளவுதான் ஒப்பில்லாம இருந்தாலும் அவர் இந்த காரியத்தை போய் அவருடைய உடம்புக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும்ன்றதுக்காக அவர் கேட்கல அப்படின்றார். யோவான் தாகமா இருக்கிறான்னு இயற்கையா கேட்க வேண்டியதுதான், அப்போ கேட்கணும். ஆனா யோவான் நமக்கு என்ன சொல்றாருன்னா, வெறும் உடம்பு சரீரத்துக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும்ன்றதுக்காக அவர் கேட்கலப்பா. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தெய்வம் அங்க தொங்குது, ஜீவ தண்ணீரே அவரு தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லைங்களா, தண்ணிய போய் திராட்சை ரசமா மாத்தினவரு. அவரு தாகமா இருக்கிறான்னு கேட்டா இயற்கை உலகத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் போட்டி போட்டுட்டு போவாது அவர் தாகத்தை தீர்க்கறதுக்கு. ஏன், 40 நாள் பசியா இருந்தாரே, இந்த கல்ல போய் அப்பமாக்கி சாப்பிடணும் போது தன்னுடைய சொந்த தேவையை நிறைவேற்றிக்கணும்னு அவர் பார்த்தாரா, இல்ல. யோவான் அவருடைய மகா பெரிய அதிசயத்தை என்ன எடுத்து காட்டுறாரு தெரியுமா, அவருக்கு ரிலீஃப்காக அந்த தாகத்தை கேட்கல, எதுக்காக கேட்டாரு தெரியுமா, அந்த வசனத்தை படிங்க.
காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது,
இல்ல 28 படிங்க.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன இயேசு, அந்த தெய்வத்தின் மாட்சிமையை நம்ம இங்க பாக்குறோங்க. என்ன ஒரு இயேசு, வேத வாக்கியம் என்ன, அவருடைய ரிலீஃப்காக அது கேட்கல. ஒரு தெய்வமா அங்க தொங்குறாரு, தெய்வமா தொங்கும் போது தான் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அது கேட்கிறாரு. அந்த வசனம் கூட எப்படி போட்டிருக்கு பாருங்களேன், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. எப்படிங்க அவருக்கு தெரியும் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு, வந்து எல்லாம் அறிந்தவருன்றது தகுதி வந்து ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும். ஓம்னிஷியன்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாமே தெரிந்தது கடவுளுக்கு தான் இருக்க முடியும் ஓம்னிஷியன்ட். இன்னொன்னு வந்து எல்லாத்துக்கும் பவர் இருக்கிறது, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது கடவுள் தான் இல்லைங்களா. இந்த ரெண்டு தகுதியும் கடவுளுக்கு தான் இருக்க முடியும். எல்லாம் அறிந்தவர், எல்லாத்தையும் நடத்துறவர், இது ரெண்டுமே கடவுளுக்கு. ஓம்னிஷியன்ட் ஓம்னி பொட்டன்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது ரெண்டு தகுதியும் கடவுளுக்கு தான் இருக்க முடியும். யோவான் நமக்கு என்ன காட்டுறாரு தெரியுங்களா, அந்த ரெண்டு தகுதியும் இயேசு தன்னுடைய உயிரை விடுறதுக்கு முன்பதாக 5 நிமிஷத்துக்கு அவருக்குள்ள இருக்குது பாருங்க அப்படின்ற. அவர் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, எப்படி தெரியும், ஏன்னா அவர் எல்லாம் தெரிந்தவர், எல்லாத்தையும் அறிந்தவர். தான் கடவுளுடைய திட்டத்துல எல்லாம் அறிந்த கண்களோடு தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிக்கிட்டு வந்தவர், எல்லாம் அறிந்தவர். இஸ் ஓம்னிஷியன்ட் காட் அப்படின்றது தான் அந்த வசனத்துல பாக்குறோம். அது தெய்வீகங்க. அவர் எல்லாம் முடிந்தது என்று அறிந்துனா என்ன வார்த்தை, அதுக்கு என்ன தர்மா சொல்ல வராரு, தெய்வம், இஸ் எ டிவினிட்டி. எல்லாம் அறிந்ததென்று அறிந்து அவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர்னு நம்ம பாக்குறோம். 6 மணி நேரம் சிலுவையில தொங்கியிருந்தாலும், ஒப்பில்லாத துயரங்களை அவர் அனுபவித்திருந்தாலும், அவருடைய மைண்ட் பாருங்களேன் எவ்வளவு தெளிவாக தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு அவருடைய இதயத்துல மனதுல ஞாபகம் மெமரி இருந்துச்சு. இன்னும் கூட மெமரி போறாரு, 5 நிமிஷத்துல சாவ போறாரு, இன்னும் 2 நிமிஷம் தான் சொல்லலாம். சாவரத்துக்கு முன்னாடி வேத வசனங்கள் எல்லாம் பாக்குறாரு. மேசியா நிறைவேற்ற வேண்டிய வேத வசனங்கள் எல்லாம் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ற, எல்லாத்தையும் பார்த்து ஒன்னே ஒன்னு விட்டுருக்குன்னு அவருக்கு ஞாபகம் வருது. ஒன்னே ஒண்ணு, சங்கீதம் 69:21 போட்டிருக்கிற ஒரு வேத வசனம் என்ன போட்டிருக்கு தெரியுங்களா, என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள்னு மேசியா சொல்லணுமே. அந்த வேத வாக்கியம் இன்னும் நிறைவேறல, அது ஒண்ணுதான் நிறைவேறல. அதை அறிந்துதான் இவர் என்ன சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறணும் என்பதற்காக அவர் அதை சொல்றத பாக்குறோம். தெய்வீகம், தெய்வத்தை நம்ம பாக்குறோம் சிலுவையில. அவருக்கு ஆரம்பத்துல ஒரு காடியை கொடுத்தாங்க, கசப்பு கலந்த காடின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா நான் சொன்னேன். ஆரம்பத்துல ஒரு காடியை கொடுத்தாங்க, அது வந்து அந்த ஒரு ஒரு செடட்டு ஒரு மருந்த சேர்த்து கொடுக்கறது, அந்த காடி இல்ல, இது இது வந்து வெனிகர். வெனிகர்னா நமக்கு ரொம்ப தாகமா இருக்கும்போது, ரொம்ப தொண்டையெல்லாம் காஞ்சிருக்கும் போது ஒரு லைம் ஜூஸ், லைம் ஜூஸ் வந்து உப்பு போடாம சக்கரை போடாம ரொம்ப கசப்பா இருக்கிற லைம் ஜூஸ் வந்து ரொம்ப தாகத்தை தணிக்கும். அந்த மாதிரி ஒரு வெனிகர், அந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு காரியம் வெனிகர், அது தாகத்தை ரொம்ப தணிக்கும். அது அதுதான் அங்க சொல்லப்படுது. அவர் என்ன சொல்றாரு, இது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அந்த வசனம் பாருங்களேன், அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து, தெய்வமாக எல்லாம் என்னுடைய திட்டத்துல எல்லாத்தையும் அண்ட சராசரத்துல கடவுளுடைய திட்டத்துல நிறைவேற்றி விட்டேன்றத அவர் அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். என்ன ஒரு வார்த்தை, தாகமா இருக்கிறேன். ஒரு நரகத்தின் காட்சிங்க அது. நரகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த ஐஸ்வர்யவான் என்ன சொன்னாவ, என்ன எவ்வளவு தண்ணி கேட்டாவ, தாகமா இருக்கிறேன், ஒரு சொட்டு தண்ணி, இந்த கைய போய் கிளாஸ்ல தொட்டு அதுல வர ஒரு டிராப் தண்ணி எனக்கு கொடுங்கன்னு அவன் கேட்கல. நரகத்துல படக்கூடியவங்க எல்லாருடைய அவதி அதான், தாகமா இருக்கிறேன், தண்ணி கூட கொடுக்க மாட்டான். அடிப்பட மனுஷனுடைய திருப்திக்கு தேவைக்கு தேவையானது தண்ணி, அது கூட கிடைக்காது. அடிக்கடி சொல்லுவாங்க, அங்க போய் என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு, உங்களுக்கு கபாபா கொடுப்பாங்க, காஃபியா போட்டு கொடுப்பாங்க, தண்ணி கூட அங்க கொடுக்க மாட்டாங்க நரகத்துல. அந்த நரகத்தை இவர் அனுபவிக்கிறாருங்க, தாகமா இருக்கிற, அவை உச்சகட்ட நரகத்துல அனுபவிக்கிற தாகம். எனக்காக உங்களுக்காக நீங்க அந்த தாகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு அனுபவிச்சார். அவருடைய தாகம் என்ன தெரியுமா, அவருடைய தாகம் வந்து இந்த தண்ணிக்காக பெருசா எங்கல, நம்மளுடைய ரட்சி எனக்காக ஏங்குனார் அது சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக. தாகமா இருக்கிற முரளிக்காக, முரளியோட ரட்சிப்புக்காக தாகமா இருக்கிற நமக்காக ஏங்குன தாகத்தை அங்க தொங்க விடுதார். அதுதான் பெரிய தாகம் நம்ம பார்க்கணும். சரி, 29வது வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, எப்படிங்க 1000 வருஷம் முன்பதாக 69வது சங்கீதம் எழுதின ஆளுக்கு போய் அந்த சிலுவையின் கீழே காடி நிறைந்த ஒரு பாத்திரம் இருக்கும்னு அவருக்கு எப்படிங்க தெரியும். அவர் எழுதி வச்சிருக்காரு அங்க, காடி எனக்கு கொடுப்பாங்க குடிக்கிறதுக்குன்னு. இங்க வசனத்துல பாருங்களேன், சிலுவை கீழே அங்க ஒரு பாத்திரம் இருக்கு, காடியை ஊத்தி வச்சிருக்காங்க. எவ்வளவு சின்ன சின்ன காரியங்களும் தீர்க்க தரிசனமா நிறைவேறதை நம்ம பாக்குறோம் பாருங்களேன். அங்க போட்டிருக்கு காடி அவருக்கு அந்த டைம்ல கொடுப்பாங்க. இந்த வசனத்துல அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்களேன், காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி
அவர் நீட்டி கொடுத்தார்கள்.
அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு அதை வாங்கி குடிக்கிறார். ஒரு 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 ஈசோப்பு தண்டுனா ஒரு பெரிய குச்சி மாதிரி இருந்துகிட்டு அதுல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அந்த புஷ் மாதிரி செடி பூ மாதிரி இருக்கும். அதை வந்து வச்சு அதை தோய்த்து சோப் பண்ணி அவர் வாய்கிட்ட வைக்கும் போது அதை இழுத்து அவர் குடிப்பார். அதை இழுத்து குடிக்கும் போது இவன் போய் ஏங்க அந்த நேரத்தில் குடுக்கணும், யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன், இவர் அங்க சொல்றாங்க எலியா வருவாரா பாப்போம், செத்துற போறாரு, போய் குடு கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் உயிராவது புடிச்சுக்கிட்டு இருக்கோம், எலியா வர்றதுக்குள்ள செத்துற போறாரு. ஒரு கேலிக்காகத்தான் அவன் போய் அங்க கொடுத்துருக்கிறான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான். இயேசுக்கு செய்யற அவமானம் கேவலம் எல்லாம் கேவலம் இல்ல, இட்ஸ் எ ப்ராஃபசி பாருங்களேன். தீர்க்க தரிசனம் அவன் போய் கேர்லெஸ்ஸா ஏதோ நினைச்சு போய் அவன் குச்சியில போய் காடியை எடுத்து போய் எடுத்துட்டு போய் கொடுக்கறான், இட்ஸ் எ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபசி. யாருங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது? நீங்க பாருங்களேன், மனுஷருங்க கடவுளுக்கு செய்யக்கூடாத கொடுமை காமிக்க கூடாத வெறுப்பை காமிக்கிற நேரத்திலையும் அவங்களையும் கடவுள் தான் கண்ட்ரோல் பண்றதா பாக்கும். அந்த சிலுவையில தொங்குறவர் தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. இவங்க அதை கொடுக்கணும், தேத வாக்கியம் நிறைவேறணும். இவரெல்லாம் சொன்னா மாத்திரம் பத்தாது, அது குடிக்கிறதுக்கும் கொடுக்கணும். அவன் குடுக்கும்படிக்கு இவரு தான் அவனை ஏவுற. சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் சிலுவையில அங்க தொங்குற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கார். அதை நான் பாக்குறேன். என்ன அதிசயம், என்ன அதிசயம், ஈசோப்பு தண்டு. அது ஏன் அங்க போடணும்? யோவான் மட்டும்தான் போடுற, அவர் சும்மா எதுவுமே போட மாட்டார். ஈசோப்பு தண்டு, அது வந்து யாத்ராம 22 அதிகாரத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. நாம் படிக்க போறோம் ஈசோப்பு தண்டு. என்ன தெரியுங்களா, அந்த சங்கார தூதன் ஈசோ எகிப்துக்குள்ள வரும்போது ஒவ்வொரு வீட்லயும் வந்து முதல் பேர் என்ன குழந்தைய சாவடிக்கிறதுக்கு வராது இல்லைங்களா, அந்த டைம்ல அவர் வரும்போது அவங்க என்ன பண்ண சொல்லியிருந்தாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆட்டு பஸ்கா ஆட்டை வெட்டிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அவங்க வீட்டுல போடணும். அவங்க என்ன தண்டை யூஸ் பண்ணணும் தெரியுமா, ஈசோப்பு தண்டை தான் யூஸ் பண்ணணும். அந்த ஈசோப்பு தண்டை யூஸ் பண்ணி அங்க போட்டு விடணும். எவ்வளவு அழகா போட்டு போடப்பட்டிருக்கு, உண்மையான பஸ்கா ஆடு அங்க சாகுது, ஈசோப்பு தண்டு அது கொடுக்கப்படுது. எவ்வளவு அழகான காட்சி யோவான் நம்ம காட்டுறாரு பாருங்களேன். அதை குடித்து தீர்க்க தரிசனம் நிறைவேறதா பாக்குறோம். இன்னொரு காரியத்துக்கும் அவர் கேட்டிருக்கலாம். எனக்கு நான் நினைக்கிறேன், ஏன் இதை கேட்கணும்னா, இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வார்த்தையை அவர் சொல்ல போறாருங்க, மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்ல போறாரு. அதுக்காகத்தான் அவர் கேட்கிறாரு. என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு என்ன சொல்றாரு, முடிந்தது அப்படின்றார். முடிந்தது, நிறைய பேர் சொல்லி இருக்காங்க பைபிள்ல. ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இங்கிலீஷ்ல சொல்றேன், the greatest word spoken by a greatest man after a greatest victory. அப்படின்னா இந்த உலகத்திலேயே மகா பெரிய வார்த்தை, ஒரு மகா பெரிய நபர், ஓகே, ஒரு மகா பெரிய வெற்றி அடைந்த பிறகு சொன்ன வார்த்தை அது. சாதாரணமா ஒரு வார்த்தையில முடியுது, முடிந்ததுன்றாருங்க. அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. இது கிரேக்கிலையும் ஒரே ஒரு வார்த்தை தான், அது டெட்டலேஸ்டியான்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதான் கிளைமேக்ஸ், தட் இஸ் தி எண்ட். அது முடிந்ததுன்ற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு 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 பரிதாபமா என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்ற மாதிரி இல்லைங்க. இட்ஸ் ஒரு வெற்றியின் கோஷம், ஷவுட் ஆஃப் ட்ரயம்ப், இட்ஸ் அ ஷவுட் ஆஃப் விக்டரி, ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு சொல்ற ஒரு காரியம். ஏன்னா இதுக்காக அவர் எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருந்தார் தெரியுமா, ரொம்ப பசியா இருக்காரு. சீசருங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய சாப்பாடு. முடிக்கணும், 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 முடிக்கணும். இப்பதான் சொல்றாரு முடிந்தது, முடிந்தது. எவ்வளவு பெரிய அதிசயமான வார்த்தை, பரலோகமே எந்திரிச்சு குதிச்சு சந்தோஷப்பட்டிருக்கோம் இந்த காட்சி. அது முடிந்ததுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பாப்பீங்களா, ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஒரு பெரிய கோல்டு மெடல் வாங்கிட்டாங்கன்னா அவங்களை பாப்பீங்களா, நான் மாதிரி குதிப்பாங்கன்னு. எல்லா ஊரெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த நாடெல்லாம் அவங்களுக்கு பெரிய சலுகை கோடிக்கணக்கான காசுங்க அவங்களுக்கு கொடுக்கறான்னு சொல்லும் குதிப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, மகா பெரிய வெற்றி இது, முடிந்ததுன்றது ஒரு வெற்றியின் கோஷம். சொல்ல போனா ஒரு ரெண்டு மூணு சர்மன் இந்த வார்த்தையிலேயே நம்ம எடுக்கலாம். ஏன்னா இயேசு அந்த டைம்ல முடிந்ததுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் வந்து நித்தியத்துல தான் நம்ம படிச்சுக்க முடியும் என்ன முடிந்தது. அந்த முடிந்தது டெட்டலேஸ்டியான்ற வார்த்தை வந்து நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவாங்க அந்த டைம்ல. எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் இந்த வார்த்தை. உதாரணத்துக்கு வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய கடன் எனக்கு இருக்குன்னு வைங்களா, மாபெரிய கடன், வாழ்க்கையில அடைக்க முடியாத ஒரு கடன் எனக்கு இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைச்சு முடிச்சுட்டேன்னா என்ன சொல்லுவான், முடிந்தது. ஒரு 50 வருஷமா கட்டி ஒரு கடனை முடிச்சோம்னா நமக்கு தெரியும் அப்போ டெட்டலேஸ்டியா முடிந்தது. ஆதாம்ல இருந்து எடுத்து கடைசி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மகன் செய்த கடன், பாவ கடனை அங்க செய்து முடிச்சிட்டாரு, முடிந்தது அந்த கடன். ரோமன்ஸ் வந்து இன்னொரு வார்த்தை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ரோமன்ஸ் வந்து எவனுக்காவது தண்டனை தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு அவன் தப்புக்கு தகுந்த தண்டனை அவங்க கொடுப்பாங்க, தப்புக்கு தகுந்த அந்த தண்டனையை கொடுத்த பிறகு அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, என்ன டெட்டலேஸ்டியான்னு போட்டு கொடுப்பாங்க. என்னன்னா நீ பண்ண தப்புக்கு ஃபுல்லா பே பண்ணிட்ட, பேட் இன் ஃபுல் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இதை தப்ப வச்சுட்டு யாரும் ஒன்னு குற்றப்படுத்த முடியாது, இன்னமே போ நீ முழுசா கட்டிட்டேன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்போ யூஸ் பண்ற வார்த்தை டெட்டலேஸ்டியா முடிந்தது அப்படின்னு. இன்னொரு வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆசாரியன் வந்து ஒரு பலி கொடுக்கறதுக்கு, பாவ பலியை கொடுக்கறதுக்கு ஒரு கொஞ்சம் கூட குறையில்லாத ஒரு ஆடை அவன் பார்த்துட்டான்னா, பார்த்துட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த பாவ பலி, ஒரு மனுஷன் செய்த பெரிய பாவத்துக்கு பலி கொடுத்துட்ட உடனே அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, டெட்டலேஸ்டியா முடிந்தது. இன்னொரு ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு பிசினஸ் செய்யும் போது ரெண்டு பார்ட்டிங்களும் அக்ரி பண்ணி ரெண்டு பேரும் திருப்தி ஆயிட்டாங்க, திருப்தி ஆகி பிசினஸ் டீல சைன் பண்ணிட்டாங்க. சைன் பண்ண உடனே என்ன முடிந்தது. இன்னொன்னு கூட சொல்லலாம், ஒரு பெயிண்டர், அழகான வேர்ல்டு பிரசித்த பெற்ற மைக்கேல் ஆஞ்சலோன்ற மாதிரி பெயிண்டர்ஸ் வந்து ஒரு பெரிய மோனலிசான ஒரு படம் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு, வேர்ல்டு ஃபேமஸ் படம். அந்த படத்தை எழுதி முழுசா எழுதி அந்த பெயிண்டர் அப்புறம் ஒரு கடைசி டச்அப் பண்ணிட்டு அவர் சைன் போட்டு முடிந்தது. இதுக்கு மேல இதுல எவனுமே சேர்க்க முடியாது, முடிஞ்சு. ஒரு காரியம் நடந்துகிட்டு இருந்துச்சு, ப்ராசஸ்ல இருந்துச்சு, அது இப்போ நிறைவேறி விட்டது, கம்ப்ளீட் ஆயிருச்சு, அது நிரந்தரமா மாற்ற முடியாம முடிந்த நிலையில நிக்குது அப்படின்றதுக்கு தாங்க முடிந்ததுன்னு அர்த்தம். இயேசு அதை சொல்றாரு முடிந்ததுன்னு. என்ன முடிஞ்சிச்சு, தேவனுடைய பரிசுத்த நீதியான நியாய பிரமாணத்தை பூரணமா திருப்தி செய்து முடிந்தது. பழையற்பாடுல இருக்கிற சகல தீர்க்க தரிசனங்களும் சர்ப்பத்தின் வித்துல இருந்து எடுத்து இந்த நாள் பரிதாபமா தாகமா இருக்கிறேன்ற சொல்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறி முடிந்தது. பழையற்பாடுல இருக்கிற மேசியாவை குறித்த எல்லா மாதிரிகளும் நிறைவேறி முடிந்தது. எல்லா பலிகள் ஏதேன் கேட்ல கொடுத்த பலியிலிருந்து ஆரம்பித்து அந்த நாள் பஸ்கா பண்டிகை கோயில்ல கொடுக்கிற எல்லா பலிகளுடைய நிறைவேறுதல் முடிந்தது. இனிமே ஒரு சொட்டு ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் முடிந்தது. பிதா தனக்கு கொடுத்த வேலையை முழுசா முடிந்தது, எல்லாத்தையும் நிறைவேறி விட்டார், நிறைவேறி முடிச்சிட்டார். தேவனுடைய ஜனங்கள் நம்மளுடைய மீட்புக்கு தேவையான சகலத்தையும் செய்து அவர் முடிச்சிட்டார், அதான் முடிந்ததுன்னு அர்த்தம். ஒரு ரட்சிப்பை நமக்காக சம்பாதித்து விட்டார். யோசிச்சு பாருங்க, தேவகுமாரனுடைய தாழ்மையின் கோலம் முடிஞ்சிச்சு, அது சந்தோஷமா இல்ல, அதாங்க எனக்கு பெரிய சந்தோஷம். இன்னுமே அவர் யாரையும் பிடிச்சி அவர் இன்னுமே சோதிக்கப்பட மாட்டார், இன்னுமே அவர் யாரும் பிடிச்சி அடிக்க மாட்டாங்க, துப்ப மாட்டாங்க, இன்னுமே கேவலப்படுத்த மாட்டாங்க, யாருமே ஆணியில் அடிக்க முடியாது. முடிஞ்சு அவருடைய தாழ்மையின் கோலம், இன்னுமே அவருக்கு சாவன்றது இல்லை, முடிந்தது. என்ன முடிஞ்சு, இன்னுமே செய்யக்கூடியது ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாத்தையும் முடிஞ்சிட்டார், எல்லா கடனையும் கட்டியாச்சு, பாவத்துக்கு பாவத்தின் சம்பளத்தை கட்டி முடிஞ்சாச்சு, தெய்வீக நீதியை திருப்தி பண்ணியாச்சு, இன்னுமே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே முடிஞ்சு, பாவ நிவாரணம் செய்து முடிச்சாச்சு, சாத்தானை ஜெயிச்சாச்சு, கடவுளுடைய பரிசுத்த கோபாக்கின The wrath of God வந்து அவருடைய கோபாக்கினையை திருப்தி செய்து முடிச்சாச்சு. கடவுள் வந்து பிரியமா. இயேசுடைய வாழ்க்கையும் அவருடைய தியாக பலியும் பார்க்கும்போது இதை விட பெட்டரா இன்னமே செஞ்சு என்னை யாரையும் திருப்தி பண்ண முடியாது, முடிஞ்சு பிரியமா இருக்கிறேன் தான் அவர் சொல்ல போறாரு. இதுமே இன்னுமே இதை ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லை. இதனோட பலாபலன்கள், இதனோட இது வாங்கின அந்த வல்லமை வந்து நித்திய காலமா நிக்க போகுது, இது அழியாம நிக்க போகுது, ஒரு கம்ப்ளீட் ஆகி முடிந்தது. அதுதான் சொல்றாரு ரோமர் 8ல். இதனால நமக்கு என்ன சொல்ற, இதுல தாங்க இந்த முடிந்த ஒரு காரியத்துல தான் நம்ம ஆத்மாவை நம்ம நம்பி வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியுங்களா, இட்ஸ் அ ஃபினிஷ்ட் வர்க் ஆஃப் கிரைஸ்ட். இன்னமே நம்ம செய்யறதுக்கு ஒன்னும் இல்லை, இஸ் டன் இட் ஆல், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. அதுல மேலதான் நம்ம ஆத்மாவை போட்டு வச்சிருக்கோம், அது மேலதான் நம்முடைய நம்பிக்கை தான். இவர் சொல்றாரு ரோமர்ல பவுல், நம்முடைய கடனெல்லாம் அவர் தீர்த்துட்டாரு, நம்ம ரட்சிப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் செய்து விட்டாரு. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்களை பத்தி பவுல் என்ன சொல்றாருன்னா, தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கினவர், ஆக்கினைக்குள் தீர்ப்பவன் யார், கிறிஸ்துவே மரித்தவர், அவரும் எழுந்தும் இருக்கிறார். ஒரு ஒரு வேதனையின் குரல் இல்லைங்க. முடிந்ததுன்னு அவர் சொல்றது வந்து என்ன சொன்ன, நானு ஒரு வெற்றியின் கோஷம். இயேசு அந்த மாதிரி சத்தமிட்டு மற்ற பகுதியில் வருது, மிகுந்த சத்தத்தோடு திருப்பியும் முடிந்தது அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார். அண்ட சராசரத்துல ஒரு மனிதனும் ஒரு ஆண்டவரும் செய்யாத மகா பெரிய காரியத்தை செய்து அவர் முடித்தாயிருச்சு, முடிச்சுட்டாரு. பெரிய அச்சீவ்மெண்ட், அக்கம்ப்ளிஷ்டுன்னு ஒரு வார்த்தை வருது. அடைஞ்சிட்டேன் நான், யாருமே அடைய முடியாது, யாருமே செய்ய முடியாது. எந்த தேவதூதனோ, எந்த மனிதர்களோ, எந்த பரிசுத்தவான்களோ, எந்த பெரிய மகானோ, புத்தாவோ, வெங்காயமோ, யாருமே செய்ய முடியாத பெரிய காரியத்தை இயேசு செய்து முடிச்சிட்டார், அடைந்து விட்டார். அக்கம்ப்ளிஷ்ட். நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மரண அடி அங்கு கிடைச்சிருச்சு. நம்முடைய நீதி, நமக்கு ஒரு நீதி அவர் ஏற்படுத்தி விட்டார். அது முடிந்தது, அதுக்கு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஏன் இவ்வளவு நேரம் சொல்றேன் தெரியுங்களா, என்ன குறித்தே எனக்கு வெக்கமா இருக்குது, எவ்வளவு பெரிய எக்ஸைட்மெண்ட் இதை குறித்து எனக்கு இல்லையே. எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கணும் தெரியுமா இந்த விஷயம். ஒருவரை ஒரு சப்பானியா இருந்தானா அவன் காலில் எந்திரிச்சு குதிக்கணும், அப்படியே குதிக்கணும். ஒரு ஊமையா இருந்தானா எந்திரிச்சு அவன் பாட்டை பாடணும். அவ்வளவு பெரிய ஆனந்தமான ஒரு காரியம் அவர் செய்து வைத்த காரியம், முடிந்தது. பரலோகமே குதிச்சிருக்கோங்க. ஏன்னா நம்முடைய நீதி அநீதி எல்லாம் மூடப்பட்டது, நம்மளுடைய ரட்சிப்பு உறுதியாக்கப்பட்டது. ஆண்டவரை பாருங்களேன், இந்த வசனத்துல நீதியை முழுமையா திருப்தி செய்யற வரைக்கும், நான் செய்ய போற பாவம், செஞ்ச பாவம் எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவித்து என்னுடைய பாவத்துக்கு தண்டனை எல்லாம் வாங்குற வரைக்கும் தன்னுடைய உயிரை அவர் விடவே இல்லை. பாருங்களேன், உயிரை பிடிச்சுக்கிட்டே இருந்தார். எப்ப விடுறாரு, 30வது வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவிய விட்டார். எல்லாம் முடிச்ச பிறகுதான் ஆவி. இந்த அளவுக்கு இவ்வளவு நேரம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. ஏன், இந்த வார்த்தை, இது முடியணும், இது முடியணும். உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய கோபாக்கினையின் தண்டனை, நம்ம பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை வந்து ஒரு பாத்திரத்துல அவருக்கு போட்டு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பாத்திரத்தை முழுசா அதனோட எல்லை வரைக்கும் குடிச்சிட்டு அது திருப்பி ஒரு டிராப்பும் வைக்காம முடிஞ்சிச்சு. இன்னுமே அவனுக்கு ஒரு தண்டனை வரப்போறது இல்ல, முடிஞ்சு அப்படின்னு அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு முடிந்ததுன்னு கோஷத்தோடு அவர் சொன்னாருங்க. அப்ப கூட உயிரை உள்ள பாருங்க, கடைசியா தான் அது உயிர் விட்ட விதத்தை பாருங்க. 30வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இது நேரா பார்த்தது, யோவான் பக்கத்திலே நிக்கிறார். அங்க ஒன்னும் யோவான் மாத்திரம் தானே இருந்தது, நேரா பார்த்து ஐ விட்னஸா பார்த்து நமக்கு எழுதி இருக்காரு எப்படி செத்தாரு. நான் சாகும்போது எப்படி சாவும் தெரியுங்களா, நம்ம சாகும்போது எப்படி சாவும் தெரியுமா, ஆவியை விட்டுட்டு தான் தலையை கீழே போடுவோம் இல்லீங்களா. ஆனா ஆப்போசிட்டா இங்க நடக்கிறத பார்க்க பாருங்களேன், தலையை சாய்த்து ஆவியை விட்டுறாரு. அவர் வார்த்தை உண்மையா நடக்கிறத இங்க பாக்குறோம். அவர் ஆவியை அவர் விடணும்னு தான் விடுறாரு. என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளுவதில்லை, அதை நானே கொடுக்கிறேன். அதை விடுவதற்கும் அதை மீண்டுமா எடுத்துக்கொள்ளுவதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை இங்க பாக்கல, அவர் உடனும் கரெக்டா தலையை சாய்க்கிறாரு. நம்மளாம் விட்ட பிறகுதான் தலைகீழ போயிடும் டக்குன்னு. அது வந்து ஒரு ஆவிய, அது பாத்தீங்களா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, நம்ம தலை தொம்முன்னு உளுந்துடும் கீழே. காமா நிதானமா சமாதானமா முடிந்ததுன்ற திருப்தியோடு அமைதியா தலையை சாய்த்து பக்தியோடு பிதாக்கு தன்னுடைய ஆவி போட்டவான்னு விடுறார். என்ன ஒரு மாட்சிமையான மரணம், வாட் அ மெஜஸ்டிக் டெத். உங்களுக்கு தெரியுமா, வெறும் இந்த மரணம் அவர் எப்படி செத்தாருன்னு பார்த்த ஒரு நூற்றுக்கு அதிபதி கமாண்டர் போய் என்ன சொன்னான் தெரியுங்களா? ஒரு வசனம் படித்தோம், மார்க் 15:39.
அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது,
ஜீவனை விட்டதை கண்டபோது, வேற ஒண்ணுமே அவன் பார்க்கல, ஜீவனை விட்டதை கண்டபோது அவன் என்ன சொல்றான்,
மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான்.
அவர் செத்த விதத்தை பார்த்தாவே சொல்ல முடியுங்க அவர் கடவுள், அதுதான் அது சொல்லுது. அவர் எப்படி செத்தாருன்னு பார்த்தாவே சொல்ல முடியும் அவர் கடவுள். ஆவிய தலையை குனிந்து தன்னுடைய ஆவியை விட்டார். எங்க போச்சு அவருடைய ஆவி? இன்னும் லூக்கா 23:46 மிக மகா சத்தத்தோடு, பிதாவே உம்முடைய கையில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அவர் செத்தார். எங்க போச்சு அவருடைய ஆவி? நம்ம ஊர்ல இல்லாத கதைகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நரகத்துக்குள்ள போச்சு, வானத்துக்குள்ள போச்சு, அங்க பரதேசியில போச்சு. எங்க போச்சு அவருடைய ஆவி? அவரே சொல்றாரு எங்க போச்சு, பிதா கிட்ட போச்சு. பிதா எங்க நரகத்துல இருக்காரா? முட்டாளங்க நானும் சொல்லி கதை கட்டுவாங்க. பிதா கிட்ட போச்சு, ஆவி உம்மிடத்துல உடனே வீட்டுக்கு போய் சேர்ந்தார். அவர் பிதா கிட்ட போய் சேர்ந்தார். ஏன் அந்த அந்த வலது பரிசு கல்லணியம் பார்த்து அவர் என்ன சொன்னாரு, இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். பரதேசினா அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குது, வேற ஒரு இடம் வச்சிருக்காரு. இல்ல, பரதேசிய சேவன், பரலோகத்துக்கு போய் சேர்ந்தாருன்னு பார்ப்போம். என்ன ஒரு மாட்சிமையான மரணம், என்ன ஒரு மாட்சிமையான ரட்சகர். சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல சில காரங்களை படித்து நம்ம முடிப்போம். முடிந்தது அப்படின்னு சொல்ற ஒரு காரியம், பாவிகளா இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி தெரியுங்களா? மகா பெரிய செய்திங்க. ஏன், நம்மளுடைய பாவ கடனையெல்லாம் இயேசு முடிச்சிட்டாருங்க. இந்த நம்ம முழுசா நம்ம உணர்ந்தோம்னா நமக்கு எந்த பாவ குற்றமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவ குற்றத்துல நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா, பாவ செஞ்சிட்டோன்ற வருத்தப்படுறோம் இல்லையா, அந்த பாவ குற்றம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு, ஐயோ சில ஒருத்தர் பாஸ்டர் 5 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய பாவத்தை நான் ஒருத்தர் செஞ்சிருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு அவர் பாஸ்டர் சொன்னாராம், எப்பா இயேசுடைய எல்லையற்ற தியாகம் வந்து உன்னை கழுவ முடியாதுன்னு நினைக்கிறியா? நம்மளுடைய எண்ணிக்கையில் அடங்காத பாவத்துக்கு ஒரு எல்லையற்ற விலையை அவர் கொடுத்துட்டாருங்க. அதனால பாவ குற்றம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இருக்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, இப்போ எல்லாத்துக்கும் அவர் முடிந்தது, என் பாவத்துக்கெல்லாம் அவர் கட்டிட்டதுனால நன்றியிலையும் அன்புலையும் இயேசுவனோடு கடவுள் பிதாவுடைய சன்னதியில நம்ம போகலாம். ஏன்னா அவர் முடிந்ததுன்னு சொன்ன உடனேதான் ஒரு வசனத்துல வருது, அந்த ஆலயத்தின் திரையை. ஏன் நம்ம இன்னுமே நன்றியோடு சந்தோஷமோடு போகலாம், கடவுளுக்கும் நமக்கும் பிரிக்கிற எல்லா காரியமும் எடுத்தாச்சு, இன்னுமே நம்ம போகலாம். நம்ம எந்த கடமும் நமக்கு இல்ல, நமக்கு இருக்கிற ஒரே கடன் என்ன தெரியுங்களா, இயேசுவை நித்தியமா ஸ்தோத்தரிக்க வேண்டிய கடன் தாங்க. இயேசு கிட்ட நன்றியில இருக்க வேண்டிய, அன்புல இருக்க வேண்டிய கடன் தான். இனிமே பாவத்துக்கு எந்த தண்டனையும் நமக்கு இருக்க போறது இல்ல, எவ்வளவு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா, நீங்க யோசிச்சு பாருங்க, அது மாபெரிய நித்திய காரியங்க. நித்திய காலம் முழுவதுமா என் பாவத்துக்கு எந்த தண்டனையும் இல்லை, ரொம்ப பெரிய காரியம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு, ஏன் எனக்கு கடங்க, எனக்கு ரொம்ப வியாதிங்க, எனக்கு குடும்ப பிரச்சனைங்க, அந்த பிரச்சனைங்க, இந்த பிரச்சனைங்க, ஒரு குமுளி போல் மாயமாவுற ஒரு வாழ்க்கையை குறித்து அவ்வளோ கவலை இருக்க, நித்திய காரணமா ஒரு கடவுள் உனக்காக செஞ்சு வச்சிருக்காரு, அதை குறித்து ஒரு சந்தோஷம் இல்லையா நமக்கு? என்ன வாழ்க்கை, இன்னும் கொஞ்ச நாள் காத்து போகுது, வெளியே காத்து உள்ள வரப்போகுது, கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த வாழ்க்கையே முடிஞ்சிட போகுது. நித்திய காலமா இயேசு எனக்காக நித்திய ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்காரு, அதை குறித்து எவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கணும், என்ன ஆனந்தம் நமக்கு இருக்கணும். இந்த உலகத்தையே நினைத்து வருத்தப்படுறோமே, யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆனந்தமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் தெரியுங்களா, மகாபெரிய காரியம் இயேசு நமக்காக செய்திருக்கிறாருங்க. இது வந்து முடிந்தது. நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய காரியம் எல்லாத்தையும் பிரிஞ்சாயிருச்சு. ஒருத்தர் கேட்டாராம், சார் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். அவரு வந்து சொல்லலாம் கரெக்டா பதில், அவர் வித்தியாசமா சொல்லணும்ன்றதுக்காக, இது ரொம்ப லேட்டுப்பா, நீ ஒண்ணுமே செய்யற மாதிரி இல்லை, ஏன், எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு, இனிமே நம்பி வந்து அதை ஏற்றுக்க வேண்டியதுதான். இனிமே அவன் பாவத்துக்கு பரிகாரம், உபவாசம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா. அவர் இத ஒரு பெரிய கொடூரம், பயங்கரம், தேவ தூஷணம் என்ன தெரியுமா, இயேசு முடிந்ததுன்னு அவ்வளவு மகிமையா ஒரு காரியத்தை செய்து முடிச்சதுல காரியத்துக்கு போய் சேர்க்கிறது, இன்னும் அது முடியல. என்ன செய்யணும், மரியம்மாவுக்கு முன்னும் மரியம்மா தான் நம்மள பரலோகத்துக்கு கூட்டு போகணும், மரியம்மா கிட்ட போகணும். ஏன்னா இயேசு முடிக்கல, என்ன செய்யணும், போய் அறிக்கை பண்ணணும், காவி துணியை போட்டு போகணும், மேரி ஃபீஸ்டுக்கு போகணும், கொடியை ஏத்தணும், அதெல்லாம் செஞ்சாதான் நம்ம பரலோகத்துக்கு போவோம். ஏன்னா இயேசு முடிந்தது. எவ்வளவு இயேசுவை கேவலப்படுத்துற மாதிரி இல்ல, அவர் செய்த பெரிய தியாகத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இல்ல. ரோசரி செய்யறது, வேளாங்கண்ணிக்கு பிரயாணமா போறது, உபவாசம் செய்யறது, அப்படி இன்னும் முடியல, என் பாவத்துக்கு நான் இன்னும் செஞ்சுக்கணும் பரிகாரம். அவர் முடிந்ததுன்னு சொல்லிட்டாருங்க. அதை நம்பி நன்றியோடு மார்ட்டின் லூத்தர் தன்னையே அடிச்சுக்குவாராம், ஜாட்டில போட்டு அடிச்சுக்குவாராம், ஏன் தன் பாவி பாவின்னு அடிச்சுக்குவாராம். ஆனா இந்த சத்தியம் நீதிமான் ஆக்குதல்ன்ற சத்தியம் தான் அவருக்கு விடுதலை கொடுத்துச்சு. இந்த மாதிரி அடிமைத்தனமா மக்கள்லாம் இருக்கிறாங்க, அது எவ்வளவு கொடூரம் யோசிச்சு பாருங்க. இன்னுமே செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல, முடிந்தது. அவருக்கு நன்றியா அவரை நம்பி வாழ வேண்டியது. பிசாசுடைய மதம் வந்து என்ன தெரியுங்களா, செய்ய 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 செய்யு சொல்றதுதான் பிசாசு. செய்ய கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கடவுளுடைய மதம் எது தெரியுமா, செஞ்சாச்சு செஞ்சாச்சு, அதை நம்பி வாழ, அதுக்கு ஏற்றபடி வாழ, அதுதான் கடவுளுடைய மதம். இயேசு வந்து நமக்கு செஞ்சிருக்கிறது வந்து அவர் மறித்த விதமும் ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்பிக்கலாம். எவ்வளவு புதிய ஏற்பாடுல அதை கொடுத்து பாடம் வருது தெரியுங்களா, அவர் செத்த விதம் நமக்கு மரண பயத்தையே எடுத்துடணும். அந்த மரணம் ஒரு வசனம் படிப்போம், எபிரேயர் 2:14. அவருடைய மரணத்தை உண்மையான விதத்துல நம்ம புரிந்து கொள்ளுகிறவா இருந்தோம்னா, அதை தியானித்து தியானிக்கும் போது மரண பயம் உங்களுக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா, ஏசு செத்த விதத்தை அடிக்கடி போய் படிங்க. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்களேன், 2:14, 2:14, எபிரேயர் 2:14. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலேயே பயம் 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 பயம்னு வாழுகிறவர்களுக்கு அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படிக்கு அவர் மரணம் நமக்கு செஞ்சிருச்சு. முதல் முதல்ல ரத்த சாட்சியா மறிச்சவர் யார் தெரியுங்களா, பைபிள்ல ஸ்தேவான் தெரியுமா, ஸ்தேவான். அவர் சாகும்போது எப்படி செத்தாரு தெரியுங்களா, போட்டு கல்லெல்லாம் அடிக்கிறாங்க, அவரு கல்லெல்லாம் அறியும் போது வானத்தை எடுத்து பாக்குறாரு, இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமத்துல பிதா வலது பார்சத்துல பாக்குறேன் அப்படின்னாரு. அவர் பார்த்தவங்க கல் அறியறாங்க, அறிஞ்சவன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, கொஞ்சம் கூட மரணத்துக்கு பயப்படாம இயேசுவே என் ஆவியை உம்முடைய கையில ஒப்பு வைக்கிறேன் அப்படின்னு போயிட்டாரு. எல்லாருக்கும் இதாங்க, நம்ம எல்லோரும் இயேசுவே, நம்ம நமக்கெல்லாம் மரணம் ஒரு நாள் வரப்போகுது. யாராவது சாக மாட்டோம் நினைக்கிறீங்களா, நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கோ, நமக்கு வண்டி சாவே வர, நம்ம எல்லாருக்கும் நமக்குள்ள இப்ப இருக்கிற ஒரு வித்து அது வளர்ந்து 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 நமக்கு ஒரு வியாதியா மாறி இந்த உலகத்துல இருந்து ஒரு கதவு மூலமா நம்மள கொண்டு போக போகுது. அது பயமே இல்லை, ஒரு மகிமையின் கதவு, அது மகிமையின் கதவு. நம்ம போகும்போது நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா, இயேசுவே என் ஆவியை உங்களுடைய கையில ஒப்பு வைக்கிறேன். அது சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் அன்னைக்கு அங்க முடிந்ததுன்னு சொன்னதுனால. நம்ம அடைய வேண்டியது ஒன்னும் இல்லை, அவருக்கு நன்றியா வாழணும், அவருக்கு மகிமையா வாழணும். இன்னைக்கு செத்தாலும் நைட்டு செத்தாலும் இயேசுவே என் ஆவியை உங்களுடைய கையில ஒப்பு வைக்கிறேன் நம்ம சொல்ல முடியும். ஏன், முடிந்ததுன்னு அவர் சொன்னதுனால. என்ன ஒரு ரட்சகர், ஸ்தோத்திர செலுத்துவோம் அவருக்கு.